السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. فقال النبي صلى الله عليه وسلم من قتل معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس فانا حجيجه يوم القيامه او كما قال عليه الصلاه والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசுக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சமீப காலங்களில் நாம் பார்க்கலாம் முழு உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களின் மீது பரவலாகவும் நம்முடைய நாட்டில் குறிப்பாகவும் இஸ்லாமியர்களின் மீதும் பலவிதமான பழிகள் ஆங்காங்கே சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இஸ்லாமியர்கள் செய்யாத பல வேலைகளை செய்ததாக புதிய புதிய வெப்சைட்டுகளை உண்டு பண்ணி இணையதளங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் முஸ்லிம்களின் மீது பலவிதமான பழிகள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இஸ்லாமியர்களை பற்றி நாம் நம்மை யோசிப்பதை விட இன்னும் அதிகமாக ஒரு சில விஷமிகள் யோசித்து இஸ்லாமியர்களுடைய வியாபாரம் எவ்வாறு, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு, நம்முடைய ஹலால் சம்பந்தமான சில விடயங்கள், நம்முடைய பெண்மணிகள் அணியக்கூடிய ஹிஜாப் ஃபேஸ் கவர் சம்பந்தமான சில விடயங்கள், ஏன் நம்முடைய அரபி மதரசாக்கள் மஸ்ஜிதுகள், இது போன்ற பல விடயங்களில் அதுல கொஞ்சம் கூடுதல் குறைவுகளை ஏற்படுத்தி மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலே நம்மை பற்றி தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக சமீப காலங்களில் பலவிதமான முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அவர்களில் சிலர் தெரியாமல் இவ்வாறு செய்கின்றார்கள். அதனால முதலாவது இஸ்லாத்தை பற்றியும் அதனுடைய அந்தரங்கம் என்ன, இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, இஸ்லாமிய விழுமியங்கள் என்ன என்பதை அதே பாணியில் அல்லாமல் கண்ணியமாக கௌரவமாக விளங்க வைப்பதும் நம்முடைய ஒரு பாரிய பொறுப்பு. அதற்கு அடுத்ததாக அவர்கள் நம்ம மீது எந்த வகையான பழிகளை சுமத்துகின்றார்களோ, குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்களோ, அதற்கு மாற்றமாக நாம் அவர்களின் மீது பழி சுமத்துவது அவ்வளோ அறிவுடையவர்களுடைய தன்மை அல்ல. மாற்றமாக நாம் நம்முடைய இஸ்லாமியர்கள் உண்மையான இஸ்லாமியர்களாக வாழ்ந்து காட்டணும். செயல் ரீதியாக நீங்கள் சொல்வதை போன்று அல்ல, நீங்கள் எழுதுவதை போன்று அல்ல. மாற்றமாக முஸ்லிம்கள் இவ்வாறு தான், உலகளாவிய முஸ்லிம்கள் இவ்வாறு தான் வாழ்கிறார்கள் என்று செயல் ரீதியாக அவர்களுக்கு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என அறிமுகம் செய்த வேளையில் நபி அவர்களின் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள், நபி தோழர்களையும் பல விதங்களில் நபி தோழர்களை அவர்கள் சோதித்தார்கள், அவர்களுக்கு சிரமங்களை கொடுத்தார்கள், அவர்களை மிரட்டவும் பயமுறுத்தவும் செய்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பாணியிலே அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபியுடைய நபி தோழர்களும் நல்ல முறையில், நல்ல அக்ஸலாக்குடன், நல்ல பண்புகளுடன், நல்ல குணங்களுடன் அவர்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை வைத்தார்கள். இறுதியில் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்தார்களோ அவர்களில் அநேகமானவர்கள் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக மாறிவிட்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் சஹாபாக்களுக்கு எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்காத மாற்று மதத்தவர்களை பற்றி அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய நிலம், அவர்களுடைய பிரதேசங்கள், வீடு வாசல்கள், சொத்து செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு மனைவி குதைலா பின்ட் அப்துல் உஸ்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அந்த பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் ஹதரத் அஸ்மா பின்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பின்னால் தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் உம்மு ரூமான் என்ற பெண்ணை திருமணம் முடித்தார்கள். ஆனால் அந்த குதைலா பின்ட் அப்துல் உஸ்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் தன்னுடைய மகள் அஸ்மாவை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு கட்டத்தில் வருகின்றாள். நிறைய அன்பளிப்பு பொருட்களை எடுத்துக்கொண்டு இனிப்பு பண்டங்களை தயார் செய்து கொண்டு தன்னுடைய மகள் அஸ்மாவை பார்க்க வந்து விடுகின்றாள். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாய் கொண்டு வந்த அந்த அன்பளிப்பு பொருளை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவரை வீட்டுக்குள்ளே எடுக்கவும் இல்லை. உடனடியாக தன்னுடைய சகோதரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆள் அனுப்பி, என்னுடைய தாய் வந்திருக்கிறாள், அவள் அன்பளிப்பு பொருளையும் கொண்டு வந்திருக்கிறாள், அதனால் அந்த பொருளை நான் எடுக்கலாமா, அவளை வீட்டுக்குள்ள நுழைய வைக்கலாமா என்று நபியிடத்தில் கேட்டு சொல்லுங்கள் என்று ஆள் அனுப்பி கேட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم ان الله يحب المقسطين. الله ஒருபோதும் உங்களுக்கு தடை விதிக்கவில்லை. அந்நியவர்களில் யார் உங்களுடன் தீனுடைய விஷயத்தில் யுத்தம் செய்யலையோ, போர் புரியலையோ, உங்களுடைய வீடுகளை விட்டும் உங்களுடைய ஊர்களை விட்டும் யார் உங்களை வெளியாக்கவில்லையோ அத்தகைய சாதாரணமான அந்நியவர்கள் அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. அவர்களுடன் நல்ல முறையில் நடப்பதற்கு, அவர்களுடன் நேர்மையாக நடப்பதற்கு அல்லாஹ் ஒருபோதும் தடை விதிக்கவில்லை. அவர்களுடன் நீதாகமாக நடப்பதற்கு அல்லாஹ் தடை விதிக்கவில்லை. நீதமாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற ஆயத் இந்த ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் சரி, அவருடைய கண்ணியம், அவருடைய மானம் அது பறிக்கப்படக்கூடாது, அவருடைய கண்ணியத்திற்கு ஊறு விளைவிக்க கூடாது, அவர்களுடைய பொருள்களுக்கு சேதம் ஏற்படுத்துவதை நபி அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். அபூதாவு ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், யாராவது எங்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார், உதாரணத்திற்கு இஸ்லாமியர்கள் மெஜோரிட்டியாக வாழுகின்றார், இஸ்லாமிய கலீஃபா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மாற்று மதத்தவர்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் நம்முடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்களை யாராவது அநியாயம் செய்தால் அல்லது அவரை கொலை செய்து விட்டால் அல்லது அவருக்கு செய்யக்கூடிய உரிமைகளில் ஏதாவது ஒரு உரிமைக்கு பாதகம் விளைவுகளை ஏற்படுத்தி விட்டால், அவரால் செய்ய முடியாத சில வேலைகளை செய்யும்படி அவரை யாராவது வற்புறுத்தினால் அல்லது அவருடைய விருப்பம் இல்லாமல் அவருடைய பொருட்களை யாராவது எடுத்து விட்டால், நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த முஸ்லிமுக்கு எதிராக அந்த முஸ்லிம் அல்லாதவருக்கு சாதகமாக நான் அல்லாஹ்விடத்தில் நான் வழக்கு தொடருவேன், வாதாடுவேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கத்தல முஆஹிதன், ஒரு ஒப்பந்தக்காரர் அவர் முஸ்லிம்களுடன் தங்குவதற்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறார், அவர் நமக்கு கட்ட வேண்டிய ஜிஸ்யாவை கட்டுகின்றார், அந்த டெக்ஸை கட்டுகின்றார், அந்த மாதிரி டெக்ஸை கட்டக்கூடிய நம்முடைய ஒப்பந்தத்திற்கு கீழால் உள்ள ஒருவரை யாராவது கொலை செய்து விட்டால், நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார், அந்த சொர்க்கத்துடைய வாடை 40 வருடத்துடைய தொலை தூரத்தில் இருந்து வீசும், அந்த வாடையை கூட அவளால் நுகர முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே சஹாபாக்களுக்கு மாற்று மதத்தவர்களை பற்றி நல்லெண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும், அவர்களுடைய பெண்கள் பாதுகாக்கப்படணும், அவர்களில் உள்ள குழந்தைகள் நோயாளிகள் பாதுகாக்கப்படணும், அவர்களில் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்பதில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உறுதியாக இருந்து அதே அடிப்படையில் சஹாபா வழி நடத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, நஜரான் நாட்டுடைய சில கிறிஸ்தவ ஒரு கூட்டம் ஒரு தூதுக்கோசி வருகின்றார்கள், எங்கே மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே வருகின்றார்கள், அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது, அதனுடைய தொழுகை முடித்ததற்கு பின்னால் இவர்கள் வருகின்றார்கள். வந்த அந்த தூது குழுவில் உள்ள முக்கியமானவர்கள் சொன்னார்கள், நாம் நம்முடைய மத அடிப்படையில் தொழ வேண்டும், எங்களுக்கு அனுமதி தாங்க. நபியவங்க சொன்னாங்க, தாராளம், நம்முடைய மஸ்ஜிதுக்குள்ள நீங்க தொழுது கொள்ளுங்கள். அவர்கள் நம்முடைய கிப்லாவை கூட பின்பற்றுவதில்லை, அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து அந்த அடிப்படையில் தான் தொழுவார்கள். தன்னுடைய மஸ்ஜிது நபவிக்கு உள்ள அவர்களுடைய மத அடிப்படையில் அவர்களுடைய கிப்லாவை முன்னோக்கி தொழுவதற்கும் நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஒப்பந்தம் எழுதப்படுகின்றது, நபி அவர்கள் எழுதுகின்றார்கள், நஜரான் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய உயிர்களுக்கு, அவர்களுடைய சமயம், அவர்களுடைய நிலம், அவர்களுடைய உடைமைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நான் விடுகின்றேன், நபிவாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பில் விடுகின்றேன், அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் பாதுகாக்கப்படணும், அவர்கள் உள்ள மத குருமார்கள் அவர்களில் உள்ள துறவிகள் அவர்களுடைய நிலைமையிலிருந்து நீக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் எந்தெந்த பதவியில இருக்கின்றார்களோ அதே பதவியில் தான் அவர்கள் வைக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல சொன்னார்கள், அவர்களில் யாராவது ஒருவன் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்காக வேண்டி அந்த சமூகம் ஒருபோதும் தாக்கப்பட மாட்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமீப காலத்தில் நாங்க பார்க்கலாம், யாராவது ஒரு மதத்திலே உள்ள ஒருவர் அந்நியவரை தாக்கிவிட்டால் அவர்கள் அத்துணை பேர்களும் கொதித்தெழுவார்கள். அதற்கு மாற்றமாக எங்களில் உள்ளவர்கள் யாராவது ஒருவர் அவரை தாக்கிவிட்டால் நாம் எல்லாம் கொதித்தெழுவோம். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், அது தவறு, அது பில, ஒருவர் அடுத்தவரை தாக்கிவிட்டால் அதற்காக அந்த சமூகத்தை தாக்குவது, அந்த சமூகத்துடன் யுத்தம் பிரகடனம் செய்வது இதற்கு அனுமதியே இல்லை என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எந்த நேரத்திலாண்டா, மக்காவூருக்கு பின்னால மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு பின்னால ஃபத்ஹ் மக்கா, மக்காவை வெற்றி கொண்டு இஸ்லாமியர்கள் ஆட்சி பீடத்திலே இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வாழ்கின்றார்கள், அதை சூழ உள்ள கிறிஸ்தவர்கள் சூழ உள்ள யூதர்களும் முனாஃபிக்கீன்களும் அவர்கள் சிறுபான்மையினராக வாழ்கின்றார்கள். அந்த கட்டத்தில் கூட அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், உணர்வுகளை நபி அவர்கள் மதித்தார்கள். எந்த அளவுக்கு இந்த ஹைபருடைய யுத்தம் ஹிஜ்ரி 7 நடந்து கொண்டிருக்கின்றது. ஹைபர்ல முழுக்க முழுக்க யூதர்கள் வாழ்ந்த பகுதி. அந்த ஹைபருடைய யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு கருப்பு நிற ஒரு அடிமை வருகின்றார், ஆட்டு மந்தைகளுடன் வருகின்றார். வந்து நபியிடத்தில் கேட்கின்றார், இலாம தது, எதன் பக்கம் நீங்க அழைக்கிறீங்க? நபி அவர்கள் சொன்னார்கள், தஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதுவர் என்று நீங்க சாட்சி கொள்ளணும். அவர் கேட்டாரு, நான் இதை செய்தேன் சொன்னேன் என்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? நபி அவர்கள் சொன்னார்கள், பலக்கல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும். ஆனால் இதே அடிப்படையில் நீங்க வாழ்ந்து மரணித்தீர்கள் என்றால், உரை முத்த அலா தாலிக், இதே அடிப்படையில் நீங்க மரணித்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று சொன்ன நேரத்தில் உடனடியா கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். நடக்கிற யுத்தமே யூதர்களுக்கு மத்தியில், யுத்தத்திற்கு பின்னால் அவர்களுடைய பொருள் எங்களுக்கு கனிமத், எங்களுக்கு கொள்ளை பொருள், அதை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி இருந்தும் கூட நபி அவர்கள் அந்த இடையரசர் சொன்னார், நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்டு மந்தை உங்களுடைய எஜமானன் யூதன், உங்களுடைய எஜமானனுக்கு சொந்தம். அதனால எங்களுடைய படையை விட்டும் நீங்க வெளியில போய் உங்க எஜமானுடைய வீட்டின் பக்கமாக இந்த ஆட்டு மந்தையை சுரத்தி ஒரு கல்லால் அடித்து இந்த ஆட்டு மந்தையை அனுப்பிவிட்டு வாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய பொருள் எங்களுக்கு கனிமத் என்று இருந்த வேளையில் கூட இந்த மாதிரி அவர்களுடைய ஆட்டு மந்தையை எடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆட்டு மந்தையை ஒப்படைத்து விட்டு வாருங்கள், கல்லால் அடித்து அந்த இடத்திற்கு விட்டுவிட்டு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். ஏன்? அவர்களுடைய பொருள்கள் பாதுகாக்கப்படணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல் அம்வால் என்ற கிதாபில் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹதரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை மதீனாவுடன் வலம் வந்து கொண்டிருந்த வேளையில் வயது முதிர்ந்த ஒரு மனிதர், அவருக்கு ஜிம்மி காபிரி என்று சொல்லப்படும், அதாவது இஸ்லாமியர்களுடன் ஒப்பந்தம் செய்து முஸ்லிம்களுக்கு டெக்ஸ் கட்டி வாழக்கூடிய ஒரு மாற்று மதத்தவர், வயது முதிர்ந்த ஒரு மனிதர், வீடு வீடாக சென்று யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை அழைத்து சொன்னாங்க, இந்த பாருங்க, நீங்க வாலிபனாக இளமை பருவத்தில் இருந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நாங்க டெக்ஸ் எடுத்தோம், உங்கள்கிட்ட நாங்க வரிப்பணம் எடுத்தோம், இப்பொழுது நீங்க நோயாளிகளாகி விட்டீங்க, உங்களால சம்பாதிக்க முடியாது, உங்களால ஒன்றுமே உழைப்புல ஈடுபட முடியாது, இந்த நேரத்தில் உங்களை கவனிக்காமல் விட்டது எங்களுடைய பெரும் தவறு. அதனால ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், பைத்துல் மாலிலிருந்து இந்த வயோதிபருக்கு என்னென்ன தேவையோ அந்த அனைத்து தேவைகளுக்குரிய பணத்தை பைத்துல் மாலிலிருந்து கொடுக்கும்படி ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு உத்தரவிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது போன்ற நிறைய சரித்திரங்கள் இஸ்லாமிய சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிரியா நாட்டுடைய தலைநகரம் தமஸ்கஸ், அங்கே மஸ்ஜித் உமவி என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. உலகத்துடைய மஸ்ஜிதுகளில் மிக விசேஷமான மஸ்ஜித் மஸ்ஜித் உமவி. சில உலமாக்களுடைய கருத்துப்படி அந்த மஸ்ஜித்தில் தான் ஹஜ்ரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியாக வந்து இறங்குவார்கள் என்றும் சில உலமாக்கள் கருத்து கொள்கின்றார்கள். வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலம், அந்த மஸ்ஜித் உமவி அதை விசாலமாக்க வேண்டும், அதற்கு பக்கத்திலே உள்ள நிலம் அது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தம், அவர்களுடைய ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்தவ மதத்தில் உள்ள மிக முக்கியமான தலைவர்களை அழைத்து வலீத் இப்னு அப்துல் மலிக்கு சொன்னாரு, இந்த நிலத்தை எங்களுக்கு தந்துடுங்க, இதற்குரிய முழு பணத்தை நாங்க தருவதோடு இந்த தமஸ்கஸ்ல எந்த பகுதியில் உங்களுக்கு எவ்வளவு காணி எத்தனை மடங்கு இதை விட கூடுதல் தேவைப்பட்டாலும் நாங்க தருவோம், அதை கட்டுவதற்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நாங்க தருவோம், இந்த இடத்தை மட்டும் எங்களுக்கு விட்டு விடுங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் அவர்கள் அவர்களுடைய முடிவுல உறுதியாக இருந்தாங்க, எங்களால் தர முடியாது என்று கூறிவிடுகின்றார்கள். வலிதுன் அப்துல் மலிக் அவருடைய அதிகாரத்தை வைத்து அந்த தேவாலயத்தை உடைத்து மீண்டும் மஸ்ஜித் உமவியை அந்த தேவாலய பகுதியுடன் சேர்த்து பெரிதாக்கி விடுகின்றார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ்
அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே ஏறுகின்றார்கள். இவர்களுடைய நீதம் உலகம் அறிந்த நீதம். அந்த நேரத்தில் அந்த தேவாலயத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மீண்டும் அந்த முக்கியமானவர்கள் வருகின்றார்கள். அந்த ஹதரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லா அவர்கிட்ட விஷயத்தை சொன்னவுடன் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடம் தரப்படும். சொன்னாங்க, எங்கட மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய நிலத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய ஒரு பகுதியை உடைத்து விட்டு அந்த இடத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுங்கள் என்று ஹதரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லா தீர்ப்பளித்து விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால வந்த குலஃபாய ராஷிதீன்களாக இருக்கலாம், அதற்கு பின்னால வந்த நேர்மையான உண்மையான இஸ்லாமிய கலீஃபாக்களாக இருக்கலாம், அந்நியவர்களுடன் அவர்கள் எப்படி நடந்தாங்க, இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் வரணும், முஸ்லிம்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்படணும், எங்களுக்கு இருப்பதை போன்று அவர்களுக்குரிய ரைட்ஸ்களை அந்த உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் அனைவர்களும் உறுதியாக இருந்ததனால்தான் இஸ்லாம் உலகத்துடைய நாலு பக்கங்களிலும் வேகமாக பரவியதோடு மட்டுமல்ல, இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் கூட இஸ்லாத்திலே நுழையக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் கண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனுடைய யுத்தம் நடக்க போகின்றது, ஸஃபான் இப்னு உமையா என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்துடைய பரம விரோதியாக இருந்தார், அவர்கிட்ட நபி அவர்கள் பொருளாதார ரீதியில் உதவியை பெற்றுக் கொள்கின்றார். அதே மாதிரி ஹிஜ்ரத்துடைய பயணம் நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த ஹிஜ்ரத்துடைய பயண வழிகாட்டியாக நபி அவர்கள் தெரிவு செய்தது யாரு, அப்துல்லாஹ் இப்னு உரைக் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் முஸ்லிம் அல்ல, அவர் மாற்று மதத்தவராக இருந்தார். ஹிஜ்ரத் மிக முக்கியமான ஒரு பயணம். அந்த பயணத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உரைக் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தான் தன்னுடைய பயண வழிகாட்டியாக எடுத்திருக்கின்றார். நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு சில வாரங்களுக்கு முன்னால கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதரிடம் தன்னுடைய கவசத்தை அடகு வைத்து கோதுமையை வாங்கி இருக்கிறாங்க. நபி அவர்கள் கண்ணால ஜாடை செய்தா போதும் ஆயிரக்கணக்கான மூளைகள் நபி அவர்களுக்கு முன்னால கோதுமையை சஹாபாக்கள் கொண்டு வந்து கொட்டி விடுவார்கள். ஆனால் நபி அவர்கள் சஹாபாக்கள் யாரிடத்திலையும் கேட்கல, யாருக்கும் தெரியாமல் ஒரு யூதனிடம் சென்று தன்னுடைய கவசத்தை அடகு வைத்து அவனிடத்தில் நபி அவர்கள் கோதுமையை வாங்கின சரித்திரமும் இஸ்லாத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன், அதைவிட ஒருபடி மேல் ஏறி ஒரு தடவை நபி அவர்கள் பாதையில நபி அவர்கள் வீற்றிருக்கின்றார்கள் மஸ்ஜித் நபவியில, ஒரு யூதனுடைய ஜனாதா சென்று கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் உடனடியாக எழுந்து நின்று விடுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இது ஒரு முஸ்லிமுடைய ஜனாதா அல்ல, அந்நியவர்களில் அதிலும் முஸ்லிம்களுக்கு மிகவும் விரோதிகளான யூதனுடைய ஒரு ஜனாதா, இதை பார்த்து நீங்க எழுப்பி நிற்கிறீங்களே. நபி அவங்க சொன்னாங்க, அலைசத் நஃப்ஸன், அலைசத் நஃப்ஸன், அது ஒரு ஆத்மா இல்லையா, அது ஒரு மனித உடல் இல்லையா. அந்த யூத ஜனாதாவை பார்த்து நபி அவர்கள் எழுந்து நின்று அதற்குரிய மரியாதையை செலுத்தி இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இது போன்ற பல நிகழ்வுகள். அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்ற ஒருவன் இருந்தான், முனாஃபிக்கினுடைய தலைவனாக இருந்தான். மாற்று மதத்தவர்கள் அவர்கள் சிறைக்கு பின்னால் இருந்து நபி அவர்களுக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டினார்கள். ஆனால் முனாஃபிக்கினுகளோ நபி அவர்களுடன் சேர்ந்திருந்து நபி தோழர்களுடன் சேர்ந்திருந்து அவர்களுடன் சப்பிலே நின்று தொழுது கொண்டு அவர்களுடன் யுத்தத்திலே நின்று யுத்தம் செய்து கொண்டு சேர்த்து நபி அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் குளிக்கு வெட்டியவர்கள் தான் அந்த முனாஃபிக்கீன்கள். அவர்களுடைய தலைவன் தான் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன். அவன் இறந்து விடுகின்றான். அவனுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர் சஹாபியாக இருக்கின்றார். தன்னுடைய தந்தை இறந்தவுடன் ஓடோடி வருகின்றார் மகன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இறந்து விட்டார், என்னுடைய தந்தை வசிய செய்தாரு, அவருடைய ஜனாதாவை நீங்க தான் தொழுக வைக்கணும், உங்களுடைய ஜுப்பாவை கொடுத்து அவரை கஃன் செய்யும்படி என்னுடைய தந்தை வசிய செய்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாதாவை தொழுக வைக்க செல்கின்றார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு நபியுடைய சட்டையை பிடித்து இழுக்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்கே போறீங்க, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா, கடந்த காலங்களில் இவன் உங்களை பற்றி பேசியதெல்லாம் மறந்துட்டீங்களா. நபி உங்க சொன்னாங்க, உமர் என்ன விடுங்க, இப்பொழுது நபி அவர்கள் செல்கின்றார்கள். ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, அவனுடைய ஜனாதா கபரு குழிக்குள்ளே இறக்கப்பட்டு விட்டது. நபி அவர்கள் புகாரியில் வருது இந்த ரிவாயத். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த ஜனாதாவை மீண்டும் வெளியில் எடுங்க. அவனுடைய ஜனாதாவை தன்னுடைய முட்டுக்கால்ல தன்னுடைய மடியில வைத்து அவனுடைய கழுத்து முதல் பாதம் வரைக்கும் தன்னுடைய எச்சிலை எடுத்து அவனுடைய கழுத்து முதல் பாதம் வரைக்கும் நபி அவர்கள் தடவி விட்டு தன்னுடைய ஜுப்பாவால் அவனை கபன் செய்து விட்டு அதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ஜனாதா தொழுகையையும் தொழுக வைக்கின்றார்கள். இப்பொழுதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்குகின்றான், வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. யாரு நிரந்தர குஃப்ருடன் இருந்து விட்டாரோ அவருக்காக வேண்டி ஒருபோதும் நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவனுடைய கபருக்கு பக்கத்திலே நீங்க நிற்கவும் கூடாது. அதற்கு பின்னால நபி அவர்கள் யாருக்காக தொழுவிக்கவும் இல்ல, யாருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் இல்ல. முனாஃபிகீன்களுடைய தலைவன் பல வகையில நபி அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் துன்பம் கொடுத்தவன். ஏன் நபி அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டாங்க? அவருடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார். அந்த மகனுக்கு இஸ்லாத்தை பற்றி நல்ல எண்ணம் வரணும். மீதமுள்ள முனாஃபிகீன்கள் இஸ்லாத்தை பற்றி நல்ல அபிப்பிராயம் வரணும். அவர்கள் தௌபா செய்யணும். அவர்கள் இஸ்லாத்திலே நுழைந்து விட வேண்டும் என்ற அந்த தூர நோக்குடன் நபி அவர்கள் செயல்பட்டார்கள். ஏன் நபி அவர்களுடைய திருமணங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா மனைவிமார்களும் விதவைகள் தான். அந்த விதவைகளில் மிக முக்கியமான மூணு பேர்கள் மிக முக்கியமான அந்நியவர்களுடைய தலைவர்களுடைய மகள்மார்களாக இருந்தாங்க. ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ், ஹாரிஸ் என்பவர் மிக முக்கியமான ஒரு தளபதி. அவருடைய மகள் தான் ஜுவைரியா என்ற பெண்ணை நபி அவர்கள் திருமணம் முடித்தாங்க. முஸ்லிம்கள் ஒரு கட்டத்தில் அந்த ஜுவைரியாவையும் அவருடன் சேர்ந்த 100 வீட்டார்களையும் கைதியாக பிடித்து விட்டார்கள். இந்த பெண்ணை நபி அவர்கள் திருமணம் முடித்ததனால அந்த 100 வீட்டார்களும் புனித இஸ்லாத்திலே நுழைந்து விடுகின்றார்கள். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா என்ற பெண்மணி, சையிதத்து பனில் முஸ்தலக், பனில் முஸ்தலக் கோத்திரத்துடைய தலைவி. சஃபியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி பனு குறைதாவுடைய தலைவியாக இருந்தார். ஹைபர்ல அந்த சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு நபி அவர்களை இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால நபி அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிக்குகின்றார்கள். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் சையிதத்து பனு குறைதா, பனு குறைதா என்ற பிரபலமான ஒரு கோத்திரத்துடைய தலைவியாக இருந்தார். ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா யாரு? அபு சுஃபியானுடைய மகள். அவர்களுக்கு ரம்லா பின்த் அபி சுஃபியான் என்று கூறப்படும். அபு சுஃபியானை பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல. அந்த அளவுக்கு மக்காவிலேயும் மதீனாவிலேயும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பரம விரோதியாக இருந்த அந்த அபு சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரம்லா பின்த் அபி சுஃபியான் என்ற பெண்ணையும் நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். ஏன்? அபு ஜஹலுடைய 2 மகன்மார்களுக்கு நபி அவர்கள் தன்னுடைய 2 மகள்மார்களை ஆரம்பத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள் என்றால், மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, இந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் விட்டு கொடுப்புடன் நடந்தார்கள் என்றால் எதற்காக? இஸ்லாத்தை பத்தி உண்டான தப்பு அபிப்பிராயம் நீங்க வேண்டும். முஸ்லிம்களை பற்றி அவர்கள் வேறு விதமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் நினைப்பதை போன்று அல்ல இஸ்லாமியர்கள். இஸ்லாம் அவ்வாறு அல்ல. இஸ்லாம் தூய்மையானது, பரிசுத்தமானது, அப்பழுக்கற்றது, உண்மையானது, நேர்மையானது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செயல் ரீதியாக செய்து காட்டுகின்றார். எந்த அளவுக்கு என்ற ஒரு காத்தரவி வருகின்றார், வந்து மஸ்ஜிது நபவியிலே சிறுநீர் கழித்து விடுகின்றார். இந்த காலத்துல யாராவது மாற்று மதத்தில் உள்ள ஒரு ஆள் எங்கட பள்ளி வாசலுக்கு வெளியில் உள்ள டாய்லெட்டை யூஸ் பண்ணினா நாங்க எப்படி இருப்போம்? எங்கட பள்ளி வாசலுக்கு வெளியில ஒரு பூக்கண்டு இருக்குது, அதை பிடித்து விட்டால், பறித்து விட்டால் நாங்க எப்படி இருப்போம்? எங்கட பள்ளிக்கு வெளியில் உள்ள ஒரு மரத்தில் உள்ள ஒரு பறத்தை பறித்து விட்டா நாங்க எல்லாரும் என்ன சத்தம் போடுவோம்? ஆனால் அந்த காத்தலவி வருகின்றார், மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்து சிறுநீர் கழிக்கின்றார். தெரியாதனமோ வேண்டும் என்றோ அல்லாஹு ஆலம் தெரியாது. சஹாபா கடையில தடுக்க செல்கின்றார்கள். நபி அவங்க சொன்னாங்க, தஉஹு தஉஹு, அவரை விடுங்க, அவரை விடுங்க, லா துத்ரிமுஹு, அவருடைய சிறுநீரை இடையிலேயே துண்டித்து விடாதீங்க, அவர் சிறுநீரை பூர்த்தியாக கழிக்கின்றார். சஹாபாக்கள சொன்னாங்க, அஹ்ரீஹு அலைஹி தல்பன் மின்மா ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி இந்த இடத்தை சுத்தப்படுத்துங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க. மிருதுவானவர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறீங்க, நீங்க மக்களுடன் கடினமா நடந்து கொள்வதற்கு அனுப்பப்படலன்னு சொல்லிவிட்டு அந்த காட்டரபீட்டு அன்பா சொன்னாங்க, இந்த பாருங்க இது எங்களுடைய வணக்கத்தலம், இது அல்லாஹுடைய வீடு, இது அல்லாஹுடைய மாளிகை, இது ஒரு புனிதமான இடம், இந்த இடத்துல இது போன்ற வேலைகளை செய்வதிலிருந்து நீங்க நீங்கிக் கொள்ளுங்க, நீங்க தவிந்து கொள்ளுங்க. நபி அவர்கள் ஆறுதல், நபி அவர்கள் அறிவுரைகளை சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அந்த காத்தாரிஜி அவருடைய ஊருக்கு போகின்றார். அவர் போய் ஊர்வாசிகள் அனைவர்களையும் அழைத்து கூறுகின்றார், நான் இன்று முஸ்லிம்களுடைய தலைவரை சந்தித்தேன், அவருடைய பள்ளிவாசலுக்குள்ளே போய் சிறுநீர் கழித்தேன். அந்த நேரத்திலும் அந்த முஸ்லிம்களுடைய தலைவர் அவர் என்னை அதட்டல்ல, அவர் என்னை பயமுறுத்தல்ல, அவர் என்னை திட்டி தீர்க்கவில்லை, அவர் என்னை ஏற்றவும் இல்லை அடிக்கவும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு தலைவரை என்னுடைய லைஃப்ல நான் கண்டதில்லை. மேலான பெரியார்களே, சகோதர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இஸ்லாமிய அந்த பண்புகளுடன் இஸ்லாமிய குணங்களுடன் அவர்களுக்கு முன்னால வந்தார்கள். அதனால் அவர்கள் இஸ்லாத்தை உள்ளால் உள்ளபடி விளங்கினார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால் எதை சொல்லிக் கொண்டு வருகின்றோம் என்றால், சமீப காலத்தில் நம்மை பற்றியும் நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம், இன்னும் பலவிதமான நம்முடைய விடயங்களை பற்றி அடிக்கடி ஆராய்ச்சி செய்து வெப்சைட்டுகளில் நம்மை பற்றி பல தவறான கருத்துக்களை அவர்கள் அடிக்கடி போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு நேர்மையாக உண்மையாக அதே அடிப்படையில் பதில் கொடுப்பதோட மட்டுமல்ல, நாம் செயல் ரீதியாக உண்மையான முஸ்லிம்களாக வாழணும், இஸ்லாமிய பண்புகளை காட்ட வேண்டும், இஸ்லாமிய குணங்களை அவர்களுக்கு காட்ட வேண்டும், இஸ்லாத்திலுள்ள விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய தன்மை, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு அது பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, அதை அவர்களுக்கு நாங்கள் விளங்க வைக்க வேண்டும். ஆனால் இதே பாணியில இன்னொரு விஷயத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. தூர நோக்குடன் நடக்கணும், அன்பாக பண்பாக இரக்கமாக நடக்கணும், அதனால நாங்க அவர்களுடன் எல்லா விஷயத்திலையும் நாங்க பங்கு போடணும் என்பது அல்ல. மார்க்கத்தில் எதுல தடை போடப்பட்டிருக்கிறதோ அதுல அவர்களுடன் எங்களை சம்பந்தப்படையலாம். உதாரணமாக அவர்களுடைய மத விவகாரங்கள் இருக்குது, அந்த மத விவகாரத்துடைய கொண்டாட்டங்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து வாழணும், இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம், அதனால் அவர்களோட சேர்ந்து நாங்களும் கொண்டாடுவோம். அஞ்சாவது மாதம் அவர்களுடைய ஒரு கொண்டாட்டம் ஒன்று வரும், ஆறாவது மாதம் இன்னும் ஒரு கொண்டாட்டம் ஒன்று வரும். சமீப காலத்தில் நாங்கள் பார்க்கலாம், அதற்காக வேண்டி அவர்கள் தோரணைகள் அடிப்பாங்க, அதற்காக வேண்டி அவர்கள் லைட்டுகளை கட்டுவாங்க. எங்களை சில சகோதரர்களும் என்ன செய்யறது, கலெக்ஷன் போறது, வீடு வீடாங்க நாங்கள் தோரணை அடிக்குகின்றோம், நாங்கள் லைட் போடுகின்றோம், நாங்கள் தன்சல் கொடுக்குகின்றோம், நாங்கள் உணவு கொடுக்குகின்றோம். இது அவர்களுடைய மத அடிப்படையிலே உள்ள ஒரு கொண்டாட்டம், அந்த மத அடிப்படையில் உள்ள கொண்டாட்டம், அதுல நாங்க சம்பந்தப்படையில சம்பந்தப்பட்டோம் என்றா அவர்களுடைய மதத்தை நாங்கள் அங்கீகரித்தவர்களாக ஆகுவோம். ஆனால் மத அடிப்படையில் உள்ள கொண்டாட்டம், அதற்கு நாங்க ஹெல்ப் பண்றது அல்லது அதை அதிலே நாங்க போய் கலந்து கொள்றது அல்லது அதை பார்ப்பதற்காக வேண்டி நம்முடைய அபாயா ஹிஜாப் போட்ட பெண்மணிகள் கூட்டம் கூட்டமாக போவது, அங்கே கியூலே நின்று அவர்கள் கொடுக்கக்கூடிய பானங்களை எடுப்பது, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் சில தர்ம சங்கடம் இருக்கும், இது நூற்றுக்கு நூறு சில இடங்களில் கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த இடங்களிலே உள்ள உலமாக்கள்கிட்ட கேட்டு அவர்கள் அதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஆனால் பொதுவான அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையினராக வாழ்கின்றோம், அதனால் அவங்க அதே லைஃப் ஸ்டைல், அதனால் அவர்களுடைய உடை போன்று நம்முடைய உடை, அவங்களோட நடை போன்ற நம்முடைய நட, இதற்கு அனுமதி இல்லை. எங்களுக்குள்ள தனித்துவம், எங்களுக்குள்ள அடையாளம், எங்களுக்குள்ள இஸ்லாமிய விழுமியம், இதை நாங்கள் நிச்சயமா பாதுகாக்கணும், இது அடுத்தவர்களுக்கு விளங்கணும். இது இஸ்லாமியர்களுடைய தனித்தன்மை, இது இஸ்லாமியர்களுடைய சின்னம், இது இஸ்லாமியர்களுக்குள்ள தனியான அடையாளம். அதை எந்த காரணத்தை கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. மாற்றமாக வேணுமென்றா எங்களுடைய ரெண்டு பெருநாட்கள் இருக்குது, நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், அது எங்களுடைய சந்தோஷமான ஒரு கொண்டாட்டம். அந்த நேரத்தில் வேணுமென்றா நாங்க ஏதாவது ஜூஸ் செய்து ஏதாவது உணவு பண்டத்தை செய்து எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நாங்கள் விநியோகித்தோம் அது பரவாயில்லை. ஏன் அது ஒரு சந்தோஷமான ஒரு தினம். ஆனால் இதற்கு மாற்றமாக அவர்களுடைய கொண்டாட்டங்களில் நாங்கள் போய் பங்கு கொள்வது அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆகிவிடும். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அதனால நாங்கள் சிறுபான்மையினராக வாழ்கின்றோம். எங்களுக்கு பல உரிமைகள் மேற்கத்திய நாடுகளில் இல்லாத பல உரிமைகள் எங்களை தரப்பட்டிருக்கிறது. யாராவது ஒரு மாற்று மதம் பெரும்பான்மை சமூகத்திலே உள்ள ஒருவன் பெரியத்தனமாக ஏதாவது ஒன்றை செய்துவிட்டான், ஒரு முஸ்லிமை ஏற்றி விட்டான், ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய ஹிஜாபை ஃபரிதாவை கலட்டி விட்டான், அல்லது இது போன்ற ஏதாவது அநாகரிகமான முறையில் நடந்து விட்டான் என்றால் நாங்க ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஆளை செய்ததற்காக முழு சமூகத்தை நாங்க படித்திருக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் மிகப்பெரிய போர், மிகப்பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பித்துவிடும். சமீப காலங்களில் அது போன்ற பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதர்களே, அதிலிருந்து நாங்கள் நீங்கிக் கொள்வதுடன் உங்களுக்கு தெரியும் தேர்தலுடைய காலம், அடிக்கடி தேர்தல்கள் வரும். மாகாண சபையுடைய தேர்தல், பாராளுமன்றத்துடைய தேர்தல், ஜனாதிபதியுடைய தேர்தல்கள் அடிக்கடி வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இதில் முஸ்லிம்களாகிய நாம் ரொம்பவும் கவனமாக தூர நோக்குடன் நடந்து கொள்ளணும். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கலாம், எங்கள் இஸ்லாமிய மதத்திலே உள்ள ஒருவன் ஒரு கட்சியிலே இருக்கின்றான், மாற்று கட்சியிலே உள்ள ஒருவர் அவரும் முஸ்லீமாக இருக்கின்றார். இப்பொழுது என்ன செய்கிறார் இவர்? அவருடைய கட் அவுட்டை உடைப்பது, அவருக்கு எதிராக பகிரங்கமாக மேடைகளில் பேசுவது, அவருடைய ஆபீஸை போய் தாக்குவது. இவருக்கு வேணுமென்ற சில ஆயிரங்களை கொடுத்திருப்பாங்க, ஒரு 10,000 கொடுப்பாங்க, ஒரு 50,000 கொடுப்பாங்க, நீங்க போய் அதை செஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி. மேலான பெரியார்களே, சகோதர்களே, தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த ரெண்டு கட்சிக்காரர்களும் அவங்க ஒரே உட்கார்ந்த இடத்து சாப்பிடுவாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா வீணா பிரிஞ்சது எங்களுடைய சகோதரர்கள் தான். மேலான பெரியார்களே, சகோதர்களே, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்க கட்சியாக இருக்கலாம், யாரு கேட்டாலும் சரி, நான் முஸ்லிம், எந்த கட்சியில யாரு கேட்டாலும் அவன் கலிமா சொன்னவன், அவன் இஸ்லாமியன், அவன் என்னுடைய சகோதரன், அவனுடைய உணர்வுகள் பாதுகாக்கப்படணும், அவனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படணும், அவனுடைய கௌரவம் பாதுகாக்கப்படணும். மேலான பெரியார்களே, ஏனென்றால் நாங்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய சதி திட்டம் தீர்த்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஊர்ல சுமார் 20,000 முஸ்லிம் ஓட்டு இருக்குது என்றா 20 பேர் கேட்கிறாங்க. 20 பேர் கேட்டா ஒரு ஆளுக்கு எவ்வளவு போடும்? 1,000 தான் போடும். ஆக ரெண்டு கட்சியிலிருந்து யாரு முன்னுக்கு வரையலா? எங்களும் விளங்குற அல்ல, ஏதாவது ஒரு பணத்தை காட்டி உங்களோட போட்டோ பேப்பர்ல வரும், உங்களோட போட்டோ ரேடியோல டிவியில வரும், உங்களோட பேர் அப்படி வரும் இப்படி வரும் என்று ஆசை காட்டி அநேகமாக பாருங்க. நீங்க கொழும்புல மட்டுமல்ல, எங்களோட நாட்டுல முஸ்லீம்கள் எங்கே செறிந்து வாழ்கிறாங்களோ அந்த வாழக்கூடிய பகுதியில மொத்த ஓட்டே ஒரு 20,000 இருந்தா 20 பேர், 50,000 இருந்தா 30 பேர், 40 பேர் கேட்டா ஒரு ஆள் எத்தனை ஓட்டைகளை எடுக்கலாம்? வாக்குரிமை என்பது வாழ்வுரிமை, நாங்க கட்டாயம் வாக்கு போடணும். ஆனா நாங்க எங்களுடைய தனித்துவம், எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய அந்த தனி அடையாளம் அங்கே காட்டப்படணும் என்றா அந்த கட்சியிலே ஒரு ஆள், இந்த கட்சியிலே ஒரு ஆள், இரண்டு கட்சியில இரண்டு முக்கியமானவர்களுக்கு நாங்க ஓட் போட்டோம் என்றா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு அவர்களால வேலை செய்யலாம், அவர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால தேர்தல்களுடைய காலம் மிக பயங்கரமான காலம். ஒரு சில விஷமிகள் இஸ்லாமியர்களுக்காக அவர்களை களத்தில் எடுக்க வேண்டும், அவர்களை சண்டைக்கு இழுக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான விஷயங்களில் ஈடுபடுவார்கள். அந்த நேரங்களில் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பதுடன் எங்கெங்கெல்லாம் எங்களை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்யப்படுகின்றதோ அதற்கு பதில் வாயால் அல்ல, நம்முடைய செயல்களால, நம்முடைய நடத்தைகளால. எங்கள்கிட்ட யாராவது பொருட்கள் வாங்க வராங்களா, அவர்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றது, அவர்களை நாங்கள் மதிக்கிறது, அவர்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றது, அவர்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களிட கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், இந்த மாதிரியான முறையில் நாங்கள் நடந்து கொண்டோம் அண்டா. ஆக குறைந்தபட்சம் அவர்களை இஸ்லாத்திற்குள்ள நுழைய விட்டாலும் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறையில் நடந்ததனால்தான் முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு நல்லெண்ணம் ஏற்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, இந்த அடிப்படையில் வெறும் வாயாலேயோ எழுத்தாலேயோ அல்ல, நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பழக்க வழக்க பேச்சுவார்த்தைகள் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னார்களோ அதே முறைப்படி செயல் ரீதியாக முஸ்லிம்களாக வாழ்ந்தோம் என்றால் அவர்கள் உண்மையான முறைப்படி உள்ளால் உள்ளபடி இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக, மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலே சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமையுடன் வாழ்வதற்குரிய வசதி ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. அந்நியவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய அந்த தன்மையை தருவாயாக. அவர்களுக்கு முன்மாதிரியான சமூகமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ உதவி செய்து நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. آمين آمين يا رب العالمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.